நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், இலங்கையின் ஒரு முன்னணி பெண் பத்திரிகையாளரான மெல் குணசேகர இன்று காலை கொலை செய்யப்பட்டுள்ளது தொடர்பிலான தகவல்கள், ஜேவிபி எனப்படும் மக்கள் விடுதலை முன்னணியின் புதிய தலைவராக அனுரகுமார திசாநாயக்க தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது தொடர்பிலான செய்திகள்,
மக்கள் விடுதலை முன்னணியுடைய தலைவர்களின் குறைபாடுகள்னால் தான் தோல்வி அடைவதற்கான பிரதான காரணம் என்ற கருத்து நிலவியிருந்துச்சு. அதுல எந்த விதமான உண்மையும் கிடையாது. இருந்தாலும் கூட அதுகளையும் கூட நாங்கள் கவனத்தில் கொண்டு இந்த தலைமை சுத்த மாற்றங்கள் செய்யும்.
யானைகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையே ஏற்படும் மோதல்களை தடுக்கும் இலங்கையில் பனை மரங்களை கொண்டு வேலிகளை அமைக்கும் திட்டம் முன்னெடுக்கப்படுவது பற்றிய செய்திகள்,
பனை மரங்களை கொண்டு அமைக்கப்பட்ட வேலியின் மூலமாக யானைகள் வரக்கூடிய பிரதேசங்களை நாங்கள் வளைத்து அடைக்கும் போது யானைகள் வருவதை தடுப்பதற்காகவும் அது யானைக்கான ஒரு உணவு வேலியாகவும் மாற்றிக்கொள்வதற்கான ஒரு முன்மொழிவை தான் முன்வைத்திருக்கின்றது.
பர்மிய தமிழர்கள் குறித்த தொடரின் 17வது பகுதியும் கேட்கலாம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
லண்டன் பிபிசி தமிழோசை வழங்கும் செய்திகள். வாசிப்பவர் விமல் சொக்கநாதன். தாய்லாந்தில் இன்று நடைபெற்ற பொதுத் தேர்தலில் பிரதான எதிர்க்கட்சியினர் புறக்கணித்ததால் தலைநகர் பாங்காக்கில் ஒரு சில தேர்தல் வட்டாரங்களிலும் நாட்டின் தென்புறத்திலும் வாக்களிப்பு பாதிக்கப்பட்டிருந்தது. இதனிடையே மிக செல்வாக்குடன் திகழும் தென்புறத்து 9 மாகாணங்களில் வாக்களிப்பு எதுவுமே நடக்கவில்லை. ஆனாலும் தாய்லாந்தில் இதர இடங்களில் நாட்டின் 89% வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்பு தடையில்லாமல் ஒழுங்காக நடைபெற்றது. இதுபற்றி பிரதமர் யிங் லொக் ஷினவத்ரா அம்மையார் எமது பிபிசி முகவரிடம் கருத்து வெளியிடும் போது, தாய்லாந்து பொதுமக்கள் ஜனநாயக முறைகளைத்தான் தொடர்ந்தும் கடைபிடிக்க விரும்புகிறார்கள் என்பதையே இந்த தேர்தல் காட்டுகிறது என்று கூறினார். அரசாங்கத்தை கவிழ்த்துவிட்டு மக்களால் தெரியப்படாத உறுப்பினர்களை கொண்ட ஒரு கவுன்சில் மூலம் நாட்டை ஆள எதிரணியினர் விரும்பியதால் பல மாதங்களாக நிலவிய பதற்ற நிலையின் பின்னர் இந்த தேர்தல் இன்று நடைபெற்றது. ஆப்கானிஸ்தானில் அதிபர் ஹமீத் கர்சாய்க்கு பதிலாக புதிய அதிபர் ஒருவரை தெரிவு செய்யும் தேர்தல் இன்னும் 2 மாதங்களில் நடக்கவிருப்பதால் பிரச்சாரங்கள் இப்போது ஆரம்பித்துள்ளன. எல்லா வேட்பாளர்களுக்கும் கவச வண்டிகளும் காவல்படை வீரர்கள் குழுக்களும் பாதுகாப்புக்கென வழங்கப்பட்டிருக்கின்றன. தேர்தலில் முன்னணி நிற்பவராக கருதப்படும் அப்துல்லா அப்துல்லாவின் பிரச்சார ஊழியர்கள் இருவர் நேற்று சனிக்கிழமை சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். தலைநகர் காபூலில் இன்று நடைபெற்ற தேர்தல் பேரணி ஒன்றில் வேட்பாளர் அப்துல்லா பேசும்போது, உலகம் ஆப்கானிஸ்தானை கண்டு அஞ்சக்கூடாது, அதேபோல ஆப்கானிஸ்தான் மக்களும் உலக பார்த்து அச்சம் கொள்ளக்கூடாது என்று கூறியிருக்கிறார். ஆப்கானிஸ்தானின் ஹெல்மண்ட் மாநிலத்தில் பிரிட்டிஷ் படைகள் காலடி வைக்காமல் இருந்திருந்தால் ஹெல்மண்டில் நிலைமை இன்னும் சீராக இருந்திருக்கும் என்று கூறிய அதிபர் கர்சாய், பிரிட்டிஷ் போர் வீரர் ஒருவரின் கல்லறையில் காரை உமிழ்ந்தார் என்று அந்த பிரிட்டிஷ் போர் வீரரின் தாயார் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். சண்டே டைம்ஸ் பத்திரிகைக்கு அதிபர் கர்சாய் வழங்கிய செவியில் தெரிவிக்கப்பட்டுள்ள கருத்துகள், ஆப்கானிஸ்தானில் உயிரிழந்த எல்லோருக்குமே மாபெரும் இழுக்காகும் என்று அந்த தாயார் ஜக்கி ஜேன்ஸ் கூறியிருக்கிறார். அமெரிக்காவின் தலைமையில் ஆப்கானிஸ்தான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அந்த நாட்டில் குறிப்பாக ஹெல்மண்ட் மாநிலத்தில் பாதுகாப்பை ஏற்படுத்தவே இல்லை என்று கர்சாய் கூறியிருக்கிறார். பிரபல ஹாலிவுட் நடிகரும் இயக்குநருமான வூடி அலன் மீது அவருடைய வளர்ப்பு மகள் டைலன் ஃபெரோ எழுப்பியிருந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் இப்போது மீண்டும் புதிதாக தலைதூக்கியிருக்கின்றன. தான் 70 சிறுமியாக இருக்கும்போதே தனது வளர்ப்பு தந்தை தன்னோடு பாலியல் உறவு வைத்துக் கொண்டார் என்று நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகைக்கு எழுதிய பகிரங்க கடிதம் என்றால் டைலன் ஃபெரோ கூறியிருக்கிறார். வூடி அலன் மீது இதுவரை எந்த குற்றவியல் நடவடிக்கையுமே எடுக்கப்படவில்லை. குற்றச்சாட்டுகளை அவர் எப்போதுமே மறுத்து வந்திருக்கிறார். வூடி அலனை ஹாலிவுட் திரையுலகம் தொடர்ந்து கொண்டாடி கொண்டிருப்பதை டைலன் ஃபெரோ வன்மையாக கண்டித்திருக்கிறார். எகிப்தின் முன்னாள் அதிபர் மொஹமட் மோசியின் ஆதரவாளர்கள் 60க்கும் அதிகமானோர் எகிப்திய நீதிமன்றம் விடுதலை செய்திருக்கிறது. கடந்த ஆண்டில் வன்முறை ஆர்ப்பாட்டங்களில் இவர்கள் ஈடுபட்டிருந்ததாக இவர்கள் மீது குற்றச்சாட்டப்பட்டிருந்தது. இவர்கள் பலர் இஸ்லாமிய சகோதரத்துவம் என்ற அமைப்போடு தொடர்பு கொண்டிருந்தார்கள். குற்றச்சாட்டுகளை கைவிட்ட கைரோ நீதிமன்றம் அனைவரையும் விடுதலை செய்திருக்கிறது. அல் ஜசீரா தொலைக்காட்சிக்காக பணியாற்றிய படப்பிடிப்பாளர்களுடன் இவர்களோடு விடுதலை செய்யப்பட்டார். சவுதி அரேபிய நாட்டில் அரச கொள்கைக்கு முரண்பாட்டாளரின் கருத்தை மேலும் அடக்கக்கூடிய புதிய பயங்கரவாத தடுப்புச் சட்டம் ஒன்று சவுதி அரேபியாவில் நடைபெறக்க வந்திருக்கிறது. நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்ட இந்த சட்டத்தின்படி அரசையோ சமூகத்தையோ ஆட்டங்காண செய்யும் எந்த நடவடிக்கையுமே பயங்கரவாத நடவடிக்கை என்றே கருதப்படும். அல் கொய்தா அமைப்பின் வன்மவாதிகளின் சவாலை சவுதி அரேபியா எதிர்கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் என்ற மனித உரிமை அமைப்பின் கருத்துப்படி சீர்திருத்தம் கோருவோர் ஊழலை கண்டிப்போர் கூட இனிமேல் பயங்கரவாதிகள் என்று அரசால் முத்திரை குத்தப்படும் அபாயம் இருக்கிறது என்று கூறியிருக்கிறது. இதோடு தமிழிசையின் செய்திகள் நிறைவடைந்தன.
செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கையின் முன்னணி பெண் பத்திரிகையாளர்களில் ஒருவரான மெல் குணசேகர இன்று காலை கொலை செய்யப்பட்டுள்ளார். அவரது கொலை தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் கூறுகின்ற அதேவேளை, அவரது கொலை ஊடகவியலாளர்களுக்கு மேலும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கவலைகளும் வெளியாகியுள்ளன. இதுகுறித்த கூடுதல் செய்திகளுடன் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இலங்கையின் முன்னணி வணிக பொருளாதாரத்துறை செய்தியாளர்களில் ஒருவரான மெல் குணசேகரவின் சடலம் கொழும்பின் புறநகர் பகுதியான பத்திரமுல்லையில் இருக்கின்ற அவரது வீட்டிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறது. வீட்டிலிருந்த கத்தி போன்ற கூரிய ஆயுதத்தை கொண்டு மெல் குணசேகரவின் கழுத்து வெட்டப்பட்டிருப்பதாக போலீசார் கூறுகின்றனர். கொலையாளியை கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு துப்பு கிடைத்திருப்பதாக இலங்கை போலீஸ் பேச்சாளர் SSP அஜித் ரோஹண BBCயிடம் தெரிவித்தார்.
எங்களுக்கு
துப்பு கிடைத்திருக்கிறது. அந்த துப்பின் அடிப்படையில் போலீஸ் விசாரணைகள் நடந்து வருகின்றன. குறிப்பாக கைவிரல் அடையாளம் கிடைத்திருக்கிறது. அதே நேரம் இந்த வீட்டுக்கு அண்மித்த வீட்டில் இருந்த பாதுகாப்பு CCTV கேமரா மூலம் ஒரு நபர் பற்றிய தகவல் கிடைத்திருக்கிறது. அதன்படி இந்த குற்றச்செயல் விசாரணையை எங்களால் தீர்த்து கொள்ள முடியும் என்று நம்புகின்றோம் என்றார் காவல்துறை பேச்சாளர் SSP அஜித் ரோகண. இலங்கையில் கடந்த காலங்களில் ஊடக வீரர்கள் பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், பலர் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், சிலர் காணாமல் போயிருக்கிறார்கள். இந்த சம்பவங்களுக்கு பொறுப்பாளிகள் யார் என்று அதிகாரிகள் இதுவரை கண்டுபிடிக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் ஊடக வீரர்களை இலக்கு வைத்து இப்படியான கொலைகள் தொடர்ந்தும் நடக்குமோ என்று சந்தேகம் எழுந்திருப்பதாக இலங்கை சுதந்திர ஊடக இயக்கத்தின் ஏற்பாட்டாளர் சுனில் ஜெய
கூறுகிறார்.
கடந்த காலங்களில் ஊடகவியலாளர்கள் எதிர்கொண்ட அபாயகரமான சூழ்நிலைகளை கருத்தில் எடுத்து பார்க்கின்ற போது இந்த கொலை நமக்கு இன்னும் அச்சத்தை தான் ஏற்படுத்துகிறது. எனவே இந்த கொலையுடன் சம்பந்தப்பட்டவர்களை அவசரமாக கண்டுபிடிக்க வேண்டிய முக்கிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கிறது. இந்த சம்பவத்தின் பின்னால் இருப்பவர்கள் யார் என்பதை காவல்துறை இந்த உலகுக்கும் நாட்டுக்கும் ஊடகத்துறையினருக்கும் தெளிவுபடுத்த வேண்டும் என்றார் சுனில் ஜெயசேகர. இலங்கையில் வணிக மற்றும் பொருளாதாரத்துறை சம்பந்தப்பட்ட செய்திகளை வழங்கும் ஊடகவியலாளர்களுக்கு கடந்த காலங்களில் உயிரச்சுறுத்தல் ஏற்பட்டிருந்ததாகவும் சுனில் ஜெயசேகர BBCயிடம் சுட்டிக்காட்டினார். 40 வயதான ஊடகவியலாளர் மெல் குணசேகர உயிரிழக்கும் போது ஃபிட்ச் ரேட்டிங்ஸ் லாங்கா நிறுவனத்தின் உதவி துணைத் தலைவராக இருந்திருக்கிறார். இலங்கையின் முன்னணி ஊடக நிறுவனங்கள் சிலவற்றில் வணிகத்துறை செய்தியாளராகவும் அவர் பணியாற்றி வந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.
செய்தி குறிப்பை வழங்கியவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. இலங்கையின் கிழக்கே திருகோணமலை மாவட்டம் புல்மொட்டை இப்பகுதியில் கடந்த 5 தினங்களாக போராட்டம் நடத்தி வந்த மீனவர்கள் தமது போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்துவதாக இன்று அறிவித்துள்ளார்கள். அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் அவர்களை சந்தித்து பேசிய பிறகே இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்த தாங்கள் தடுக்கப்படும் பொழுது மற்றவர்கள் அதை பயன்படுத்த அனுமதிக்கப்படுகின்றார்கள் என்று கூறியே அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். இதுகுறித்தும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷீத்துடனான சந்திப்பு குறித்தும் அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் அவர்களிடமே கேட்டேன்.
அவர்களுடைய அந்த கோரிக்கையிலே நியாயத்தை நான் கண்டேன். எனவே நான் அமைச்சர் ராஜித சேனாரத்னா அவரிடத்திலே நான் அதை எடுத்து சொன்ன பொழுது, நாளையிலிருந்து முற்றாக புல்மோட்டையில் என்ன சட்டத்தை தன் நடைமுறைப்படுத்துகிறார்களோ அதே சட்டத்தை கொக்கையாரிலும் நடைமுறைப்படுத்துவதாக உறுதியளித்திருக்கிறார். அதன் பிறகு நான் அவர்களுக்கு சட்ட ரீதியான வலைகள் எதை பயன்படுத்த முடியுமோ அவற்றை பெற்றுக் கொடுப்பதாக அமைச்சர் எனக்கு உறுதியளித்தார். அந்த 1 மாத காலத்துக்கு இவர்கள் தொழில் செய்ய முடியாமல் இருக்கின்ற ஏழை மீனவர்களுக்கு உணர்வு நிவாரணத்தை வழங்குமாறு நான் வேண்டிய பொழுது அதையும் வழங்குவதாக அமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். அந்த மக்கள் இந்த முறையினை நான் சொன்ன பொழுது தங்களுடைய உண்ணாவிரதத்தை அவர்கள் தற்காலிகமாக கைவிடுவதாகவும், 1 வார காலத்துக்குள் நியாயம் கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் என்னையும் அழைத்தார்கள், அவர்களோடு சேர்ந்து தங்களுக்கு நியாயம் பெற்றுத் தருவதற்காக போராடுவதற்கு முன்வருமாறு.
சரி அமைச்சர் அவர்கள், இப்ப இதனிடையே வந்து சில தினங்களுக்கு முன் இந்தியாவுக்கு சென்று இந்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷிதை சந்தித்து பேசி இருக்கின்றீர்கள். அந்த கூட்டத்தில் வந்து முக்கியமா என்ன விவாதிக்கப்பட்டது? ஏனென்றால் சல்மான் குர்ஷித் இலங்கை வந்திருந்த பொழுது தீர்வு திட்டத்திற்கான உங்களுடைய கருத்துக்களை இந்தியா வந்து தெரிவிக்குமாறு கூறியிருந்தார். அது விவாதிக்கப்பட்டதா?
அந்த வகையிலே நான் விளக்கமாக என்னால் இப்பொழுது சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரியும், இன்று இந்த திரைத்துறை ஒரு சர்வதேச பிரச்சனையாக சில மாதங்களிலே ஜெனிவாவிலே இது சம்பந்தமான ஒரு தீர்வு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய கருத்தை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். அது குறித்து நாங்கள் இன்னும் வெளிப்படுத்தவில்லை. இலங்கையிலே நாங்கள் இன்னும் அதை வெளிப்படுத்தவில்லை. இலங்கையிலே ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டிருக்கின்ற பாராளுமன்ற தெரிவுக்குழுவிலும் அந்த கருத்தை நாங்கள் முன்வைக்கி இருக்கின்றோம்.
இந்தியா கட்டி கொடுக்க இருக்கின்ற அந்த இந்திய வீடமைப்பு திட்டத்தில் முஸ்லிம் மக்களுக்கும் கணிசமான தொகை ஒதுக்கப்பட வேண்டும் அப்படிங்கறத நீங்க வலியுறுத்தினீங்களா, நீங்க கேட்டீங்களா சல்மான் குர்ஷித் கிட்ட?
3 லட்சம் தமிழ் சகோதரர்கள் மெனிக் ஃபார்மிலே அகதிகளாக இருந்தார்கள். அதே போல 1 லட்சம் முஸ்லிம் சகோதரர்கள் 20 வருடங்களாக பித்தலத்திலும் அகதிகளாக இருந்தார்கள். எனவே இந்த 50,100 என்பது 4 லட்சம் மக்கள், அதாவது குறிப்பாக எப்படியும் 1 லட்சம் குடும்பங்கள் அவர்களுக்கு போதுமானதான அல்ல. எனவேதான் நான் அவரிடத்தில் சொன்னேன், அந்த 50,100 சேர்த்து இன்னும் சில பகுதிகளை நீங்கள் வழங்கினால் அது மிக இலகுவாக இருக்கும் என்று சொன்னேன். இந்திய அரசு அழகான முறையிலே இலங்கை அரசு சேர்ந்து திட்டமிட்டு வீடு பயனாளிகளை தெரிவு செய்கிறார்கள். அந்த வகையிலே வவுனியா மாவட்டத்திலே 30% வீடுகள் முஸ்லிம்களுக்கும், 20% வீடுகள் சிங்களவர்களுக்கும், 50% வீடுகள் தமிழ் மக்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது கடந்த காலங்களிலே. எனவே இந்திய அரசாங்கத்துக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் நன்றி கூறுவதும், இன்னும் பல வீடுகளை தந்து இங்கிருக்கின்ற தமிழ் மக்கள், அதேபோல இஸ்லாமிய மக்கள் கஷ்டப்படுகிறார்கள், அவர்களுக்கும் இந்த வீடுகளை அதிகமாக வழங்க வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் அவரிடத்தில் விட்டேன். அவர்கள் அதை சாதகமாக பரிசீலிப்பதாகவும் உதவி செய்வதாக எனக்கு உறுதியளித்திருக்கிறார்.
இலங்கை அமைச்சர் ரிஷாத் பதியுதீன். இதனிடையே இலங்கையில் JVP என்ற மக்கள் விடுதலை முன்னணி தனது கட்சிக்கு அனுரகுமார திசாநாயக்காவை புதிய தலைவராக அறிவித்துள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக தொடர் தேர்தல் தோல்விகளை சந்தித்து வந்துள்ள JVPயின் அடுத்த கட்ட நகர்வுகள் பற்றியும், அந்த கட்சியால் தேசிய கட்சியாக செயல்பட முடியுமா என்பது பற்றியும் அந்த கட்சியின் மத்திய செயல்குழு உறுப்பினர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களிடம் கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
முன்னணியானது மற்ற சிறிலங்கா சுதந்திர கட்சியோ அல்லது ஐக்கிய தேசிய கட்சியோ அல்லது TNA போன்ற கட்சிகள் போன்று ஒரு கட்சி அல்ல, தனிநபர் தலைமைத்துவம் அல்ல, மக்கள் விடுதலை முன்னணியுடைய தலைமைத்துவம் என்பது மத்திய குழு கூட்டு தலைமைத்துவம். அந்த கூட்டு தலைமைத்துவமே கடந்த காலத்துல ஏற்பட்ட தோல்விகளாக இருக்கட்டும், பின்னடைவுகளாக இருக்கட்டும், பிரச்சனைகளாக இருக்கட்டும், அனைத்துக்கும் முழு பொறுப்பையும் ஏற்றிருப்பது வேறு யாரும் அல்ல, மத்திய குழு. அப்ப அந்த மத்திய குழுவின் கீழ் ஒன்று சேர்ந்து நடைபெறுகின்ற செயல்பாடுகளுக்கு தனிநபர் மீது குற்றம் சுமத்துவது அது அவ்வளவு நல்லதுமில்ல. நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு கருத்து உள்ளவனுச்சு, அது மற்ற ஏனைய கட்சிகளுக்கு போன்று மக்கள் விடுதலை முன்னணியுடைய தலைவர்களின் குறைபாடுகள்னால்தான் மக்கள் விடுதலை முன்னணி தோல்வி அடைவதற்கான பிரதான காரணம் என்ற கருத்து நிலவியிருந்துச்சு. அதுல எந்த விதமான உண்மையும் கிடையாது. இருந்தாலும் கூட அதுகளையும் கூட நாங்கள் கவனத்தில் கொண்டு இந்த தலைமைச்சுத்த மாற்றம் செய்யும்.
அண்மைய சில ஆண்டுகளில் உங்களுடைய கட்சி பல பிளவுகளை சந்தித்திருக்கிறது. முக்கியமான தலைவர்கள் பலர் உங்களுடைய கட்சியை விட்டு விலகி அரசாங்க பக்கம் தாவி இருக்கிறார்கள். அதே போல ஒரு முக்கியமான ஒரு செயற்பாட்டு அணி ஒன்று தனியாக விலகி தனியான ஒரு கட்சியை உருவாக்கி இருக்கிறது. உங்களுடைய கட்சியினுடைய அதிகார செல்வாக்கு மிகவும் குறைந்த மட்டத்தில் இருப்பதாக ஒரு பார்வை இருக்கிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய புதிய தலைவர் வந்து இந்த கட்சியை வெற்றியின் பாதையில் கொண்டு செல்வார் என்று நீங்க நம்புகிறீர்களா?
திடமான நம்பிக்கை இருக்குது. கடந்த காலத்துல JVP விட்டு விலகி அரசாங்கத்தோடு ஒட்டி கொண்டிருக்கின்றவர்கள் இன்று அரசியல் சாக்கடையில் இருக்கின்றார். அன்றைக்கு எமது கட்சியிலிருந்து பிளவுன்று சென்றவர்கள் தாங்கள் தான் இந்த நாட்டில் பிரம்மாண்டமான ஒரு மாற்று சக்தியை, இடதுசாரி சக்தியை உருவாக்கப் போகின்றோம் என்று கூறியவர்கள் 2 வருடத்துக்கு பிறகு நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா இலங்கையில் அவர்களுடைய அட்ரஸ் காண கிடைக்கும்.
உங்களுடைய கட்சி பலமாக இருப்பதாக நீங்கள் கூறுகிறீர்கள், ஆனால் உங்களுடைய கட்சிக்குள் ஒரு தலைமை மாற்றம் அவசியம், பழைய தலைவர் சோமவங்க சாமரசிங்க தலைமை பொறுப்பிலிருந்து இறங்க வேண்டும் என்று உங்களுடைய கட்சிக்குள்ளேயே ஒரு உட்பூசல் இருந்ததாக ஊடகங்களில் தகவல்கள் வந்திருக்கின்றன.
அதில் எந்த விதமான உண்மையும் கிடையாது. ராஜபக்ச குடும்ப ஆட்சிக்கு, சர்வாதிகாரத்துக்கு இன்று எதிராக முன்னணி போராட்டங்களை முன்னெடுப்பவர்கள் வேறு யாரும் அல்ல, மக்கள் விடுதலை முன்னணியார். அதனால் அவர்களுக்கு சார்பான அனைத்து ஊடகங்களும் JVP எதிரான அவதூறுகள், இவ்வாறான பரப்புரைகளை செய்து வருகின்றார்கள்.
JVP புதிய செயற்குழு 30 பேரை கொண்டிருக்கிறது. அதில் நீங்கள் ஒருவர் தான் தமிழர், ஒரு முஸ்லீம் தலைவர் கூட அதில் இல்லை. ஏற்கனவே சிறுபான்மை மக்கள் மத்தியில் செல்வாக்கு இழந்திருக்கின்ற JVP இனிமேல் சிறுபான்மை மக்களுடைய மனதை வெல்லக்கூடிய நடவடிக்கை எதுவும் எடுக்க முடியுமா?
முடியும். ஏனென்றால் நாங்கள் கடந்த காலத்திலும் சரி இன்றும் சரி, இன்று நாட்டு மக்கள் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்து போராடுகின்ற ஒரே கட்சி மக்கள் விடுதலை முன்னணி. அந்த மக்கள் விடுதலை முன்னணி மீது இன்று தமிழ் மக்கள் விசேடமாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற வன்னியில் இருக்கின்ற மக்களும் கூட இன்று படிப்படியாக எங்களோடு அணிதிரண்டு கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் நாங்கள் இந்த மாகாணத்தில் ஒரு தீர்மானத்தை முன்னெடுத்திருக்கின்றோம். அதாவது எதிர்வரும் காலங்கள் தமிழ் பிரதேசங்களில் மக்கள் விடுதலை முன்னணியுடைய செயற்பாடுகளை விஸ்தரிக்கப்பட வேண்டும், அதற்கான சகல விதமான நடவடிக்கைகளை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று விசேடமாக தமிழ் முஸ்லிம் மக்கள் விடுதலை முன்னணியோடு கரம் கோர்த்து கொள்வதை தவிர அவர்களுக்கு வேறு மார்க்கங்கள் கிடையாது.
ஜேவிபியின் மத்திய செயற்குழு உறுப்பினர் ராமலிங்கம் சந்திரசேகரன். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
யானைகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையே ஏற்படும் மோதல்களை தடுக்கும் வகையில் இலங்கையில் புதிய வகையான ஒரு முன்னெடுப்பு வெற்றி பெற்றுள்ளதாக அந்த ஆய்வில் ஈடுபட்டுள்ள ஜனாதக்ஷன் எனும் அமைப்பும் பிரிட்டனை தலைமையகமாக கொண்டு இயங்கும் பிராக்டிக்கல் ஆக்ஷன் எனும் அமைப்பும் தெரிவித்துள்ளன. பனைமரங்களை கொண்டு வேலிகளை அமைப்பதன் மூலம் மனிதர்கள் வாழும் பகுதிக்குள் யானைகள் வருவதை தடுக்க முடியும் என்று அவர்களது ஆய்வு முடிவுகள் காட்டுவதாக அவர்கள் கூறுகின்றார்கள். இதுகுறித்து அந்த திட்டத்தின் செயல் இயக்குநர் லாஃபிர் முகமது அவர்களிடம் பேசினேன்.
தற்பொழுது 100க்கும் அதிகமான மக்களும் அதே போன்று 1000க்கும் அதிகமான யானைகளும் இறந்த நிலையிலே தான் ஜனதாக்ஷன் நிறுவனம் இந்த யானை மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக வேண்டி ஒரு பைலட் ப்ராஜெக்டினை ஆரம்பித்தது. இதன் அடிப்படையிலே பனைமரங்களை கொண்டு அமைக்கப்பட்ட வேலியின் மூலமாக யானைகள் வரக்கூடிய பிரதேசங்களை நாங்கள் வளைத்து அடைக்கும் போது யானைகள் வருவதை தடுப்பதற்காகவும் அது யானைக்கான ஒரு உணவு வேலியாகவும் மாற்றிக்கொள்வதற்கான ஒரு முன்மொழிவை தான் பிராக்டிகல் ஆக்ஷன் நிறுவனமும் ஜனதாக்ஷனும் இணைந்து முன்வைத்திருக்கின்றது. இந்த தீர்வானது உலகிலேயே தற்பொழுது மிகவும் சாத்தியமானதும் மிகவும் பொருத்தமானதுமாக உலகிலேயே முதலாவதாக நாங்கள் அறிகின்றோம். இந்த திட்டமானது இலங்கை நாட்டின் 4 முக்கியமான காலநிலைகளை கொண்ட பிரதேசங்களிலே பரிச்சார்த்தமாக முன்னெடுக்கப்பட்ட
மனிதர்கள் வாழக்கூடிய பகுதிக்கு உள்ள வராம தடுத்துட முடியுமா?
இந்த வேலியை பொறுத்தவரையில நாங்கள் யானைக்கும் மனிதர்களுக்கும் நட்புறவான ஒரு வேலியாகத்தான் காண்கின்றோம். இந்த அடிப்படையிலே இது யானைக்கான ஒரு உணவு வேலியாகவும் நாங்கள் இதனை கொள்ளுகின்றோம். ஏனென்றால் யானைகள் மிகவும் சுவைத்து உண்ணக்கூடிய ஒரு உணவுதான் பனம் பழமானது. யானைகள் உணவு தேடி கிராமங்களுக்கு வரக்கூடிய காலப்பகுதியிலே தான் பனம் பழங்கள் உருவாகுவதை நாங்கள் காணுகின்றோம். எனவே இவ்வாறான வேலிகளின் மூலமாக குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னர் யானைகளுக்கு தேவையான உணவும் பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இந்த வேலிகள் மூலமாக காணப்படுகின்றன.
இப்ப இலங்கையில வந்து ஏற்கனவே யானைகள் மனிதர்கள் வாழக்கூடிய பகுதிக்கு உள்ள நுழையாமல் இருப்பதற்கு பல வகையில் வந்து வேலிகளை அமைச்சு ஒரு அளவுக்கு பாதுகாப்புன்னு சொல்லக்கூடிய நடவடிக்கை முன்னெடுத்திருக்காங்க. பலர் மின்சார வேலி அமைப்பது, அப்புறம் குறுக்க வந்து முள் கம்பியினாலான வேலி போடுவது. அப்ப என்ன வகையில் இது வந்து வித்தியாசமா இருக்கும் இந்த பனை மரத்திலான இயற்கை வேலி?
மின்சார வேலி மற்றும் முள்கம்பியிலான வேலிகள் வந்து சாத்தியப்பாடு மிகவும் குறைந்ததாக காணப்படுகின்றது. காரணம் என்னவென்றால் மின்சார வேலியானது கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருடங்களுக்கும் முள்வேலிகள் வந்து மிகவும் பராமரிக்க தேவையான வேலிகளாகவும் காணப்படுகின்றது. பனைமர வேலியானது வந்து முற்றிலும் பராமரிப்பு தேவையற்றதாக, ஆரம்ப பராமரிப்பின் பின்னர் பராமரிப்புகள் தேவையற்றதாகவும் 100 வருடங்கள் வரையும் நீடித்து நிலைக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. மேலும் மின்சார வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களுக்கு சமாந்தரமாகத்தான் இந்த வேலிகள் அமைக்கப்படுகின்றன.
இப்ப இந்த பனைமர வேலியை வந்து நீங்க எப்படி அமைப்பீங்க?
நாடு வரிகளை கொண்ட வேலியாகத்தான் அதனை உருவாக்குகின்றோம். குறுக்கு நடுக்கமாக 2 தாவரங்களுக்கும் இடையிலே 5 அடியும், 2 வரிகளுக்கும் இடையிலே 8 அடி இடைவெளி கொண்டதாக 4 வரிகளை கொண்ட பனைமர வேலியை அமைப்பதைத்தான் நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். கிட்டத்தட்ட 40 அடி அகலமான ஒரு வேலியினை தான் அமைப்பதற்காக திட்டமிடப்பட்டுள்ளது.
பனைமரம் வளர்ந்த பிறகும் கூட யானை அந்த வேலியை தாண்டி உள்ள வராதுங்கிறது எப்படி உத்தரவாதப்படுத்த முடியும்?
பனைமரம் வந்து வளர்ந்து அது குறிப்பிட்ட காலத்துக்கு வருவதற்கு 8 வருடங்கள் ஆகும். ஆனால் இது நீடித்த காலத்துக்கு உங்களுக்கு சிறிய காலம் வரைக்கும் பயன்பெறக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். இந்த பிரச்சனைகளிலே உள்வாங்கப்பட்ட சமூகம் அவர்களாக கண்டுபிடித்த இந்த தொழில்நுட்பம் அடிப்படையிலே மக்கள் 8 வருடங்கள் வரை இதனை பராமரித்தலும் இதற்காக பொறுத்திருத்தலும் தேவையாக காணப்படுகின்றது. மின்வேலிகளின் ஆயுட்காலம் 10-12 வருடங்களாக இருக்கும் போது 8 வருடங்கள் தாண்டும் போது இந்த பனைமர வேலிகள் வந்துவிட்டதன் பின்னர் மின்சார வேலிகளை அகற்றி வருடங்களுக்கு மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த கிளைகளிலே காணப்படக்கூடிய கூர்மையான வாளை போன்ற கூர்மையான இந்த மட்டைகளை நோக்கி யானைகள் வருவது குறைவு. அதே போன்று யானைகள் பெரும்பாலுமே தும்பிக்கையினால் இடித்து அல்லது தள்ளி இந்த பனைமரங்களை விழுத்துவதில்லை. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கான கம்பி வேலியினை அமைப்பதன் சொல்லி சொன்னாலும் அல்லது மின்சார வேலியினை அமைப்பதென்றாலும் கிட்டத்தட்ட இலங்கை மதிப்பின்படி 600,000 ரூபாயும் வருடாந்த பராமரிப்பு கிட்டத்தட்ட 25,000 ரூபாய்களும் செலவிடுவதை நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. பனைமர வேலியை பொறுத்தவரையிலே மிகவும் குறைந்த கிட்டத்தட்ட 1/5 பணத்திலே இந்த செயற்பாட்டினை செய்யக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது.
ஜனாதக்ஷன் அமைப்பின் திட்ட இயக்குநர் லாஃபிர் முகமது அவரது விரிவான பேட்டியை நமது இணையதளமான bbctamil.com நீங்கள் பார்த்தும் கேட்கலாம். அடுத்து தமிழக செய்தி ஒன்று. இன்னும் சில வாரங்களில் இந்திய நாடாளுமன்ற மக்களவைக்கான தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்படக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படும் சூழலில் அந்த தேர்தலில் தமிழகத்தில் தற்பொழுது ஆட்சியில் இருக்கும் அஇஅதிமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடும் என்று இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் நிறைவாக
தங்க மண்ணில் தங்கிய தமிழர்கள், பர்மிய தமிழர்கள் குறித்த நெடுந்தொடரின் 17 பாகம். தயாரித்து வழங்குபவர் சுவாமிநாதன். பர்மாவில் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மேல்நிலையில் இருந்த செட்டியார்களும் பிராமணர்களும் நாடு திரும்பிய பிறகு தமது குடும்ப செல்வாக்கு காரணமாகவும் சமூக தொடர்புகள் காரணமாகவும் வேகமாக தமது வாழ்க்கையை மீளத் துவக்கினர். விவசாயிகளாகவும் சிறு வர்த்தகர்களாகவும் இருந்த லட்சக்கணக்கான பிற தமிழர்களுக்கோ இந்தியா திரும்பிய பிறகு வாழ்க்கையை மீளத் துவங்குவது பெரிய சவாலாக இருந்திருக்கிறது. போக்குவரத்து நெரிசல் மிக்க சென்னை பாரிமுனை பகுதியில் உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு எதிரே அமைந்திருக்கிறது பர்மா பஜார்.
இங்கே வந்து ஒரு 25 இயர்ஸாக தொழில் பண்ணிட்டுருக்கோம். எலக்ட்ரானிக்ஸு, கேசட்ஸ், பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் கலந்து வைக்கிறோம்.
இந்த கடைகள்லாம் பர்மிய வம்சாவடி நடத்துறாங்களா இல்லை வெளியாட்கள் வாங்கிட்டாங்களா? இப்போ
உரிமையாளர் எல்லாமே இங்கே பர்மா தமிழர் தான். அடுத்தாலும் இங்கே வாங்க முடியும்.
பர்மாவில் 1960களிலும் 70களிலும் முன்னெடுக்கப்பட்ட தேசிய மயமாக்கல் நடவடிக்கையால் தொழிலையும் நிலத்தையும் சொத்துக்களையும் இழந்து அகதிகளாய் வந்தவர்களுக்காக சென்னையிலும் தமிழகத்தின் பல பகுதிகளிலும் பர்மா காலனிகளும் பர்மா பஜார்களும் உருவாக்கப்பட்டன. பர்மாவில் தமிழர்கள் மீது நேரடியாக வன்முறை பிரயோகிக்கப்படவில்லை. தமிழ் சமூகம் பொருளாதார அழுத்தங்களுக்கு உட்படுத்தப்பட்டது. அப்போது நடந்தது என்ன என்பதை விளக்குகின்றார் 100,000 ஏக்கர் நிலங்களை இழந்த நிலையில் அகதியாக தமிழகத்திற்கு வந்த கவிஞர் வேணுகோபால்.
கம்பெனிகளில் கடைகளில் வேலை செய்த இளைஞர்களை எல்லாம் பிரஜா உரிமை இல்லாவிட்டால் நீங்கள் இங்கே வேலை செய்ய முடியாது என்று அவர்களெல்லாம் வேலையை விட்டு நீக்கினார்கள். நீக்கினால ஒரு 10 ஆகி 10, 100 பேராகி 100,000 பேரானவுடன் நாங்கள் எல்லோரும் இந்தியன் எம்பாசி போய் கேர்வு செய்தோம். அப்பொழுது ஒய்பி சவான் டெல்லியில் இருந்தார். ரங்கோனில் உள்ள இந்திய தூதர் இந்த மாதிரி தமிழர்கள் 1,000 பேருக்கு மேல் இங்கே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், அவர்களை என்ன செய்வது என்று கேட்டதனால் அவர் என்ன செய்து விட்டார், நான் ஒரு கப்பலை அனுப்புகிறேன், இவர்களை கொண்டு போய் தமிழ்நாட்டில் விட்டு விடுங்கள் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டார். ஆனால் 1964 ஜூலை 19 முதல் கப்பல் அங்கிருந்து புறப்பட்டது. 1,800 பேரை ஏற்றி கொண்டு புறப்பட்டது. அங்கிருந்து வந்து சென்னையில் இறங்கியவர்களெல்லாம் இங்கே தமிழ்நாடு அரசு செய்த ஒரு ஆதரவு, வேலைவாய்ப்பு, ஒரு அரவணைப்பு எல்லாம் பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தவர்களாக இங்கிருந்து ரங்கூனுக்கு கடிதம் எழுதி அவர்கள் சொந்தக்காரர்களுக்கு நீங்களெல்லாம் அங்கே இருப்பது தேவையற்றது, இங்கே வந்துவிடுங்கள் என்று கூப்பிட்டதால் எல்லோருமே இந்த நாட்டுக்கு புறப்பட்டு வர ஆரம்பித்து விட்டார்கள். இதனால் 72 கப்பல்களில் 300,000 பேர் தமிழ்நாட்டுக்கு வந்தார்கள். விமானத்தில் 12 விமானங்களிலும் அகதிகள் வந்து சேர்ந்தார்கள். டிசம்பர் 64 நான் கப்பலில் நான் புறப்பட்டு வந்து விட்டேன்.
தன் தந்தையுடன் சிறுவனாக இந்தியாவுக்கு வந்த ஷாகுல் ஹமீத் தன் கையில் போட்டிருந்த 2 மோதிரங்களை விற்று வியாபாரத்தை துவங்கினார். தனது குடும்பத்தின் நல்ல நிலைக்கு கொண்டு வர பல ஆண்டுகளானதாக இவர் கூறுகின்றார்.
நாங்கள்லாம் சர்வசுமசுமா லட்சாதிபதினு சொல்லாமலேயே கோடீஸ்வரன் சொல்ல முடியாது, அந்தளவு வாழ்ந்துக்கிட்டோம். அப்புறம் இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். கோயம்புத்தூர் போய் தொழில் ஆரம்பித்தோம். கோயம்புத்தூரில் ஒன்றும் சக்ஸஸ் ஆகலை. அப்புறம் 1965 வந்து இங்கே பரமாமஜர் போடுறாங்க, பரமாவதி இடம் கொடுத்தாங்கன்னு சொன்னோன்னு கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்தோம். என் பேரில் கடை கொடுத்தாங்க, என் தாப்பனார் பேரில் கடை கொடுத்தாங்க. அப்படி நாளையில் வர வரை எங்கள் தாப்பனார் கடையை காப்பாற்ற முடியல, ஏன்னா முதல் இல்லை. ஒரு கடையை வச்சு இந்த மலேசியா ஜாமையில் சிங்கப்பூர் ஜாமையில் வாங்கி போட்டு அப்படி வண்டி ஓட்டிக்கிட்டே வரோம். நாங்கள் ஒரு செடியாக ஒரு வியாபாரம் பண்ணி நல்ல சந்தோஷமான குடும்பம் நடத்துறதுக்கு எங்களை 88-90 ஆயிடுச்சு.
ஒரு சிலர் அரசாங்கம் அப்போது செய்த உதவிகளை நினைவு கூறுகின்றனர்.
என் பேர் வந்து வீரையா. அரசாங்கம் 2,000 ரூபா கொடுத்துச்சு, அதை வச்சு நாங்கள் வந்து வீடு வாசல் கட்டி வாழ்ந்தோம். அப்போ 2000 ரூபாய்னா அது பெரிய காசு.
பர்மாவிலிருந்து வந்தவர்கள் தற்போது தமிழகத்தில் பல இடங்களில் வாழ்கின்றனர். ஹிந்து முஸ்லீம் என்ற மத வேறுபாடு இவர்களிடம் குறைந்த அளவே காணப்படுகிறது. மற்ற தமிழர்களை இவர்கள் திருமணம் செய்து கொள்கின்றனர். இருந்தும் பர்மிய தமிழர்கள் மட்டுமே வாழும் சில குடியிருப்பு பகுதிகள் இன்னமும் இருக்கின்றன. வடசென்னையில் இருக்கும் வியாசர்பாடியின் நேதாஜி நகரில் சிறுவர்கள் ஆர்வமுடன் கிரிக்கெட் விளையாடுகின்றனர். பிரிட்டனின் காலனியாக பர்மா இருந்தும் அங்கே கிரிக்கெட் பிரபலமாகவில்லை. இங்கேயே பிறந்து வளர்ந்தவர்கள் தமிழ்நாட்டு கலாச்சாரத்தில் முற்றாக ஒன்றி போய்விட்டனர்.
மணிவண்ணன் 10th முடிச்சிருக்கேன். பர்மாவிலேருந்து வந்து அகதிகளோட ஃபீலிங்கே கிடையாது எனக்குலாம். அகதிகளை வந்தவங்க அதுக்காக இந்த இடம் கொடுக்கப்பட்டது அப்படின்றது மட்டும்தான் தெரியும். மற்றபடி வந்து பர்மா அகதி அப்படின்ற ஃபீலிங் வந்து உள்ள கிடையாது. ஏன்னா எல்லா ஊருக்கும் போகிறோம், எங்களோட பூர்வீக ஊரில் இருக்கிற எல்லா விசேஷத்துக்கும் போகிறோம் வர்றோம். நமக்கு வந்து இதுதான் சொந்தம் அப்படின்ற மாதிரியான உணர்வு தான் ஃபீல் ஆகுது.
கடந்த தலைமுறையினர் பர்மிய ஞாபகங்களை மறக்காமல் நினைவு வைத்திருக்கின்றனர். பலரின் உறவினர்கள் இன்றைக்கும் பர்மாவில் இருக்கின்றனர்.
எங்களுக்கு அது தாய்நாடு.
அப்ப இது எப்படி?
இது இங்க உள்ளவங்களுக்கு தாய்நாடு. அங்க எங்க அப்பா பிறந்தது வச்சதெல்லாம் அங்கதானே.
இப்போ பர்மா தாய்நாடுன்றீங்க, அவ்வளவு பாசமா பேசுறீங்க. அப்ப அந்த நாட்டிலேருந்து உங்களை அமைச்ச போது நீங்க எப்படி நினைச்சீங்க?
அவங்களே அனுப்பல, நம்மளே தான் வந்தோம். அப்பா வந்துட்டாரு, அவங்க அம்மா வந்துட்டாங்கன்னு தான் வந்தோம்.
சொந்தக்காரங்க யாராவது இப்ப பர்மால இருக்காங்களா? அந்த போக்குவரத்து எல்லாம் இருக்கா?
பர்மாவில் எங்கள் அண்ணன் தம்பி இருக்கிறப்பல, லூ ஸ்ட்ரீட்டில்.
நீங்கள் பர்மா போனீங்களா வந்ததுக்கப்புறம்?
போகணும், 2 வருஷத்தில் போகணும்.
சின்ன பிள்ளையில 16 வயசில் வந்தேன். அப்போ இருந்ததை விட இப்போ போய் பார்த்தா எனக்கு அங்கே பிடிக்கலை. அப்போ இருந்தது நிலம் பயிர் இதெல்லாம் நல்லா இருந்தது, விலைவாசி கம்மியாக இருந்துச்சு. இப்போ வந்து விலைவாசி ரொம்ப ஜாஸ்தி இருக்குது.
இப்போ உங்கள் சொந்தக்காரங்க எத்தனை பேர் பர்மாவில் இருக்காங்க?
எங்கள் அத்தை பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க, எங்கள் சித்தப்பா பிள்ளைங்க இருக்காங்க.
உங்கள் குடும்பமே பிரிஞ்சிருக்கு, கொஞ்சம் பேர் அங்கே இருக்காங்க, கொஞ்சம் பேர் இந்தியாவில் இருக்காங்க. இப்போ நல்லது கெட்டதுன்னா வந்து போக முடியுதா?
இல்லை, நான் தான் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்தேன். 42 வருஷம் பொறுத்து போய் பார்த்தேன். போய் பார்க்கும்போது சொந்தக்காரங்களாம் பார்த்துட்டு கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் என்ன பண்ண முடியும்?
என் பேர் ரங்கசாமி, 66 கவர்மெண்ட் ஆதரவு தான் இருக்கேன்.
நீங்கள் பர்மாவில் என்ன பண்ணீங்க?
பர்மாவில் வந்து நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் டிரைவர் ஆகினேன். அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் எனக்கு இப்போ இங்கே பென்ஷன் கொடுத்துருக்காங்க.
அது பர்மா பென்ஷன் நீங்கள் இப்போ இங்கே வாங்கிட்டுருக்கீங்க?
ஆமாம். 18000 ரூபா வரும்,
18000 ரூபா வரும்
மாதத்துக்கு.
மாதத்துக்கு
இப்போ பர்மாலேருந்து ஏன் வந்தீங்க?
நாங்களாம் வரல, அந்த ஊருக்காரன்தான் எங்களை வரட்டிட்டான். அவன் இன்னுமே தமிழனை வச்சுருந்தா நம்ம மண்ணை நோட்டி போயிடுவாங்க, எங்களுக்கு இப்போ வரட்டி வரணும் அப்படின்றாங்க.
உங்கள் பேர்மா?
கமலா. 74 வந்தோம். அங்கே நல்லா கவலை இல்லாமல் இருந்தோம், எல்லா சௌகரியமும் அங்கே இருந்துச்சு, எந்த கவலையும் இல்லை. அங்கே வந்து கஷ்டப்பட்டு சாப்பிட வேண்டியா இருக்கு.
உங்களுக்கு பர்மா மொழி ஏதாவது ஞாபகம் இருக்கா?
இருக்கு. எத்தா ஜெத்தா ஹே ஆ ஹே பே ஹே. அப்போ
என்ன வா போன்னு அர்த்தமா? அதெல்லாம்
இல்லை இல்லை. என்ன குழம்பு? மீன் குழம்பு, கறி குழம்பு, சாம்பார்.
பர்மாவில் இருக்கும் பிலிக்கன் முனீஸ்வரன் ஆலயத்திலிருந்து மண்ணை எடுத்துக்கொண்டு வந்து அதன் மீது இங்கே சென்னையில் ஒரு முனீஸ்வரன் ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. பர்மா தேக்கால் கோயிலின் கொடிமரம் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்திலேயே பல தசாப்தங்களாக வாழும் காரணத்தால் பலர் தமிழ் சாப்பாட்டிற்கே முழுமையாக மாறிவிட்டனர். இருந்த போதிலும் பர்மாவை ஞாபகப்படுத்தும் உணவுகளும் இங்கே கிடைக்கின்றன. ஒருவித நூடுல்ஸ் உணவு இங்கே முக்கியமாக விற்கப்படுகிறது.
இது மாதிரி தான் அவளை செஞ்சு நாங்கள் தண்ணியில் அவிச்சு எண்ணெயை போட்டு காற்றுல ஆற வச்சுருவோம். ஆற வச்சு சாயங்காலம் 6 மணிக்கு வாரத்துக்கு யூஸ் பண்ணுவோம். ஒரு அத்தை வந்து பேஜா முட்டை போட்டு, அதான் பேஜா முட்டை போட்டு 45 ரூபா.
பர்மாவுக்கு சென்று வந்திருக்கின்ற சையத் அபு தாகிர் வரும் ஆண்டுகளில் பர்மிய உணவகங்கள் தமிழகத்தில் இருக்காது என்கிறார்.
இது நாங்கள் வந்து முதல்ல கற்றுக்கிட்டதுனால, எங்கள் தாய் தாப்பிட்டு வந்து கற்றுக்கிட்டதுனால இப்போ நாங்கள் இதே அப்படியே நாங்களும் செஞ்சுக்கிட்டு வரோம். அடுத்து எங்கள் பிள்ளைங்களுக்கு இது செய்யுமானா, எங்கள் பிள்ளைங்க நின்று செய்ய மாட்டாங்க இது பொறுப்பாக.
பர்மாவில் இருந்து வந்தவர்களில் பெரும்பாலானோர் விவசாய பின்னணியை கொண்டவர்கள். ஆனால் தமிழகத்தில் நகர்ப்புறங்களில் தான் அவர்களுக்கு வாழ்வதற்கான இடங்கள் ஒதுக்கப்பட்டன. படிப்படியாக அவர்களுக்கு குடியுரிமை உட்பட அனைத்து உரிமைகளும் வழங்கப்பட்டுவிட்டன. கஷ்டங்களை முதலில் அனுபவித்தாலும் உயர்வதற்கான பல வாய்ப்புகள் இந்தியாவில் கிடைத்தன என்கிறார் கவிஞர் வேணுகோபால்.
இந்த தாயகம் திரும்பிய மக்கள் யாரும் வீண் போகவில்லை. போலீஸ் அதிகாரியாகவும் நீதிபதிகளாகவும் படித்து முன்னுக்கு வந்து சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்ல வேண்டும்.
பர்மாவிலிருந்து மீண்டும் வந்த தமிழர்கள் பல ஆண்டுகளாக தனித்தே வாழ்ந்ததால் அவர்களை பற்றிய புரிதல் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தில் சற்றே குறைவாக இருக்கிறது. தங்க மண்ணில் தங்கிய தமிழர்கள் தொடர் நிகழ்ச்சியின் அனைத்து பாகங்களையும் நீங்கள் எமது இணையதளமான bbctamil.com மூலமாக கேட்கலாம்.
நேர்களே, இன்றைய தமிழோசை இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம்.